السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. وقال النبي عليه الصلاة والسلام ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்றாருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் திருக்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எப்பொழுது இஸ்லாம் உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டதோ அன்றைய தினத்திலிருந்தே இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்களும் விரோதிகளும் அன்றைய தினமே உருவாகியும் விட்டார்கள். எந்தெந்த காலங்களில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே சென்றதோ அந்தந்த காலங்களில் இஸ்லாத்தை கீழே போட்டுவிட வேண்டும், அதை தோற்றுவிக்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலங்களிலும் பலவிதமான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை ஷரியத்தை அறிமுகம் செய்வதற்காக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகி அந்த நபியை கூட விட்டு வைக்கல்ல, அந்த நபி அவர்களுக்கு சூனியம் செய்வதற்கும் பின்வாங்கல்ல, அந்த நபி அவர்களை கொலை செய்வதற்காக மக்காவிலிருந்து ஆள் அனுப்புவதிலிருந்தும் அவர்கள் பின்வாங்கல்ல. இவ்வாறு நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்கலாம், இஸ்லாமிய தலைவர்களை ஒழிப்பதற்கும் இஸ்லாமிய தலைவர்களை அழிப்பதற்கும் ஏன் நமக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய குர்ஆனில் சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கா, நபி அவர்களுடைய ஹதீஸில் குறையை ஏற்படுத்துவதற்கு பல நூற்றுக்கணக்கான நபி அவர்கள் சொல்லாத எட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் புனைந்து பார்த்தார்கள். ஆனால் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்தான், நபி அவர்களுடைய ஹதீஸ்களையும் அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். இஸ்லாமிய தலைவர்களை பல வழியிலே முயற்சி செய்து அவர்களை கொலை செய்யவும் பார்த்தார்கள், அதிலிருந்தும் அநேகமானவர்களை அல்லாஹ் பாதுகாத்து உலகம் காலம் செல்ல செல்ல இஸ்லாம் அது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. யாரை எந்த வகையான சதித்திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாஹ் இதை பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். அதனால் இஸ்லாத்துடைய விரோதிகள் இவர்களுடன் நேரடியாக மோதி இவர்களுடன் யுத்தங்களை செய்து அல்லது இவர்களுடைய குர்ஆனில் பிழை காண்பதின் மூலமாக, ஹதீஸ்களிலே பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டுவதன் மூலமாக நாம் வெற்றி பெற முடியாது. மாற்றமாக முஸ்லிம்களிலிருந்து சிலர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேச வேண்டும், அவர்கள் இஸ்லாத்தை தவறுதலாக பேச வேண்டும், அதன் மூலம் முஸ்லிம்களை கீழே போட்டு விடலாம் என்ற அந்த சிந்தனையில இரண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்றதற்கு பின்னால்தான் விரோதிகளுடைய திட்டம் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்குகின்றது. இஸ்லாமியர்களில் பலர்களை விலைக்கு வாங்கினார்கள். அவர்களால் வாங்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் மிர்சா குலாம் அஹமத் காதியானி என்று கூறக்கூடிய, அவர் காதியானிய என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒன்றை உருவாக்கி இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால் நம்முடைய காலத்திலும் நாம் பார்க்கலாம் தஸ்லீமா நஸ்ரின் என்று, அதே மாதிரி சல்மான் ருஷ்டி போன்றவர்கள், இவர்கள் இஸ்லாத்துடைய பெயரில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக பேசுவதற்காக எழுதுவதற்காக நம்முடைய விரோதிகளின் மூலமாக விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். பேசுவது எழுதுவது மாத்திரமல்ல, இஸ்லாமிய கலாச்சாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இஸ்லாமியவர்களுடைய கலாச்சாரங்கள் நாகரீகங்களில் உள்ள மிக முக்கியமான ஒன்று தான். இஸ்லாமிய பெண்கள் வெளியில் செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய முழு உடலையும் மறைத்துக் கொண்டு வெளியில் செல்வது, இது இஸ்லாமிய நாகரீகம் இஸ்லாமிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று. இதையும் எப்படியாவது கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால மிஸ்ருடைய ஆட்சியாளர் முஹம்மது அலி பாஷா என்று சொல்லக்கூடியவர், அவர் அங்குள்ள மிக முக்கியமான ஒரு படித்தவரை பிரான்சுக்கு அனுப்புகின்றார். பிரான்சுக்கு சென்று அவர் ரிஃபாஆ தஹ்தாவி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் பிரான்சுக்கு சென்று அங்குள்ள அவர்களுடைய கலாச்சாரத்தை படித்துவிட்டு வந்து முதலாவது ஈஜிப்டில் மிஸ்ரில் ஒரு கருத்தை வைக்குகின்றார். இந்த நாட்டில பெண்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள், இது பெண்களுடைய சுதந்திரத்திற்கு மாற்றமாக இருக்குது, அதனால தஹ்ரீருல் மர்ஆ பெண் சுதந்திரம் தேவை என்ற ஒரு புதிய ஒன்றை உருவாக்குகின்றார். அதற்கு பின்னால் 1337, நாம் இப்பொழுது 1439 இருக்கின்றோம், சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால அதே ஈஜிப்டில் இருந்து இன்னும் ஒரு அறிஞர் அவர் யூகே அதாவது லண்டனுக்கு செல்கின்றார். அங்கே போய் படித்துவிட்டு பெரிய ஆரவாரத்துடன் மீண்டும் அவர் மிஸ்ருக்கு திரும்புகின்றார். ஏற்கனவே இந்த விதை விதைக்கப்பட்டு விட்டது, பெண்களுக்கு சுதந்திரம் தேவை, பெண்கள் வழியே வெளியிலே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தன்னுடைய உடலையும் முழு உடலையும் மறைக்க வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை என்ற கருத்து ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டது. இவர் என்று சொல்லக்கூடியவர் இவர் திரும்பி வருகின்றார். திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இவரை வரவேற்பதற்காக ஆண்களும் பெண்களுமாக ஏர்போர்ட் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ஆண்களுக்கு என்று தனியான ஒரு மண்டபம், பெண்களுக்கு என்று தனியான ஒரு மண்டபம். அந்த பெண்களுடைய மண்டபத்தில் ஹுதா ஷாராவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவள்தான் பெண்கள் ஃபேஸ் கவர் அல்லது முழு உடலையும் மறைப்பது கூடாது என்ற அந்த கருத்தில் மிக வேகமாக செயல்பட்டவர் அந்த ஹுதா ஷாராவி என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அவள் அந்த விமான நிலையத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இந்த சாது ஜஹ்லூல் என்பதை வரவேற்பதற்காக வேண்டி இந்த பெண்மணி தான் செல்கின்றாள். இவள் ஏற்கனவே தன்னை மறைத்துக் கொண்டு செல்கின்றார். அந்த சாது ஜஹ்லூல் வந்தவுடன் முதலாவது அந்த பெண்ணுடைய முகத்திலே இருந்த முகத்திரையை நீக்கி விடுகின்றார். இதை பார்த்து அந்த பெண் ஆனந்தம் சந்தோஷப்பட்டு அவளுடன் இருந்த எல்லா பெண்மணிகளும் தங்களுடைய ஃபேஸ் கவர்களை கலட்டி வீசுகின்றார்கள். அதைவிட ரொம்ப கவலையான விடயம், அதற்கு சில வருடங்களுக்கு பின்னால இதே சாது ஜஹ்லூல் என்பவருடைய மனைவி சஃபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அந்த ஈஜிப்டுடைய தலைநகரம் கைரோவுல நைல் நதிக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட்ல அவர்களுக்கு சாதகமான பெண்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றார்கள். ஒன்று சேர்க்கின்ற சஃபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இது எங்களுக்கு மிகப்பெரிய அநியாயம். நாம் வெளியிலே வரக்கூடிய நேரத்தில் எங்களை மூடிக்கொண்டு வர சொல்வது, அதனால் இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணுடன் பல நூற்றுக்கணக்கான பெண்மணிகளை சேர்த்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் அணிந்து வந்த அந்த முகத்திரையை கலட்டி அதை தன்னுடைய கால்களால் மிதித்து அதை நெருப்பலை போட்டு பொசுக்கிய வரலாறு இன்று வரைக்கும் இருக்கின்றது. அவர்கள் எந்த மைதானத்தில் முதலாவது கூடினார்களோ அந்த மைதானத்திற்கு இன்று வரைக்கும் ஈஜிப்ட்ல தஹ்ரீர் மைதானம், தஹ்ரீர் நீங்க பார்க்கலாம். அந்த சுதந்திர மைதானம் என்று சொல்லி மக்கள் ஒன்று கூடுவார்கள், ஆர்ப்பாட்டங்களை செய்வார்கள். அந்த பெண் முதலாவது கூடின அந்த தஹ்ரீருல் மர்ஆ என்ற அந்த கொள்கைக்கு முதலாவது இடம் அமைத்து களம் அமைக்கப்பட்டது அந்த மைதானம் தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால தன் துருக்கியில கமான் அத்தா துருக்கு வந்த அங்கேயும், அதற்கு பின்னால மொரோக்கோ டூனிசியா போன்ற நாடுகளிலேயும் இது பெண்களுடைய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது, அதனால அவர்களையும் புரிதமாக வாழவிடணும் என்று சொல்லித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் தங்கள் மறைத்திருந்த அவர்களுடைய அந்த முகத்திரையை கலட்ட ஆரம்பிக்குகின்றார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், சென்ற மாதம் நம்முடைய கண்டி பிரதேசத்துல ஏற்பட்ட அந்த அனர்த்தத்திற்கு பின்னால பல வாத பிரதிவாதங்கள் சோசியல் மீடியாக்களிலே நாம் பார்த்தோம். அதிலே உள்ள மிக முக்கியமான ஒரு வாதம் என்ன, நாம் இன்று நம்முடைய ஆண்கள் தோப்பை போட்டுக்கொண்டு ஜுப்பாவை அணிந்து கொண்டு தாடி வைத்துக் கொண்டு நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் கருப்பு அபாயாவை போட்டுக் கொண்டிருப்பது இது இவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது, அதனால் இது எங்கிருந்து வந்தது, இது இஸ்லாத்தில் உள்ளதல்ல. அந்த வாதத்துல பலர் தன்னை பெரிய அறிவாளியாக, தன்னை பெரிய புறப்பட்டலாக அடையாளம் காட்டிக் கொண்ட பலர் கூறுகின்றார்கள், இது இஸ்லாத்தில் உள்ளதல்ல, இது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்லை என்று அந்த சொன்ன விடயத்துக்கு ஒரு தெளிவு ஒன்றை பார்ப்பதற்குத்தான். அவர்களுக்கு தெளிவு கொடுப்பதை விட யாரு இதில் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று வேணுமே, இல்லாவிட்டால் அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் தவறை பிழையை செய்கின்றோம் என்று. அதற்குரிய தெளிவாக இந்த கொஞ்ச நேரத்தில் நாம் மிக சுருக்கமாக பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது நாம் ஒன்றை விளங்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நீங்கள் ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள், உங்களை மூடிக்கொள்ளுங்கள், மறைத்துக் கொள்ளுங்கள் என்று வந்த அந்த ஆயத் இறங்கியதிலிருந்து கடந்த 1300 வருடம் வரைக்கும் முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பெண்மணிகள் வெளியில செல்லும் பொழுது தங்களை முழுமையாக மறைத்தார்கள் என்பது தான் வரலாற்று உண்மை. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால சவுதியில் உள்ள மிக முக்கியமான ஒரு நீதிபதி காதி ரஷீத் அல் கைசி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, அவர் வபாத்தாகுவதற்கு முன்னால டாக்டர் அப்துல்லா அல் அக்கர் என்று சொல்லக்கூடியவர் கூறுகின்றார், அவர் 120 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். உஸ்மானிய பேரரசருடைய காலத்தில் அவர் ஜட்ஜாக காதியாக நீதிபதியாக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க 120 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க, அதனால பின்னால வாரவர்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய எப்பை அறிவுரைகளில் ஏதாவது சொல்லுங்களேன் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒன்று, நான் கிழக்கு முதல் மேற்கு வரைக்கும் உலகத்துடைய பல நாடுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று பார்த்தேன், எந்த ஊரிலேயும் எந்த கிராமத்திலேயும் இஸ்லாமிய பெண்கள் வெளியில வரும் பொழுது ஒரே ஒரு பெண் கூட தன்னுடைய முகத்தை திறந்து வெளியில வந்ததை நான் காணல. இதைத்தான் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நான் உபதேசமாக விட்டு செல்கின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால திட்டம் தீர்க்கப்பட்டு இஸ்லாமியர்களை இஸ்லாமிய கலாச்சாரங்கள் விழுமியங்கள் மாத்திரமல்ல, குர்ஆனுடைய நபியுடைய ஹதீஸிலிருந்து அவர்களை தூரமாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சதி திட்டம் தீர்க்கப்பட்டு அதனுடைய பின் விளைவு தான் இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கே திருப்தி இல்லை, அவர்களுக்கே சந்தேகம், இந்த கருப்பு எங்கிருந்து வந்தது, இந்த அபாயா எங்கிருந்து வந்தது, இந்த ஃபேஸ் கவர் எங்கிருந்து வந்தது, இதற்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று அரபு நாட்டுடைய இறக்குமதி என்று கூறி கொண்டிருக்கின்றார். அதனால முதலாவது நாம் குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. குர்ஆன்ல முதலாவது சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாஇல் முஃமினீன் யுத்னீனா அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய புதல்விகள் மகள்மார்களுக்கும் முஃமினான எல்லா இஸ்லாமிய பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க, தங்களின் ஜில்பாபுகளில் மீது தங்களின் ஜில்பாபுகளில் இருந்து தங்களின் மீது தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய ஜில்பாபுகளில் இருந்து தங்களின் மீது தாழ்த்திக் கொள்ளட்டும் என்ற இந்த ஆயத்தான் இந்த இடத்துல மிக முக்கியமான இடம். யுத்னீன ஜில்பாபு என்றால் முதலாவது நாம் அர்த்தத்தை பார்க்கணும். ஜில்பாபு என்றால் காமுசுல் முஹீத் அரபி அகராதியில மிக முக்கியமான ஒரு கிதாப், லிசானுல் அரப் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு கிதாப். அந்த இரண்டு கிரந்தங்கள்ல அகராதி கிதாபோட ஒரு பெண் தனது ஆடைகளுக்கு மேலால் தனது முழு உடலையும் மறைக்கும் விதமான உள்ள ஆடை, ஆடையை அணிந்ததற்கு பின்னால அதற்கு மேலால் தன்னுடைய முழு உடலையும் போர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு போர்வை என்று இந்த கருத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லா, இதே கருத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இதே கருத்தை இமாம் குர்துபி, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இதே கருத்தை தான் கூறியிருக்கின்றார்கள். ஜில்பாப் என்றால் ஒரு பெண்மணி முழு ஆடை அணிந்ததற்கு பின்னால அவளுடைய உடலுக்கு மேலால் போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு போர். அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும். குர்ஆனுடைய விளக்கத்தை எங்களை விட பல நூறு மடங்கு விளங்கியவர்கள் சஹாபாக்கள். ஏன்? நபியுடன் நேரடியாக வாழ்ந்தவர்கள், சில நேரங்களில் வஹியை காதால கேட்டவர்கள், சில சந்தர்ப்பங்களில் வஹியை கொண்டு வரக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனித தோற்றத்தில் கண்டவர்கள். அதனால குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் சஹாபாக்களுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் நபியுடைய மனைவிமார்களில் ஹதரத் உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயத் யுஜனீன அலைஹின்ன மின் ஜலாபி பிஹின்ன என்ற இந்த ஆயத் இறங்கிய நேரத்தில் ஹரஜ நிஸாஉல் அன்சார், அன்சாரிங்களுடைய பெண்மணிகள் வெளியில வந்தார்கள். கஅன்ன அலா ரூஸிஹின்ன அல் ஹிர்பான், அவர்களுடைய தலைகளில் காகங்கள் இருப்பதை போன்று. அவர்கள் கருப்பு போர்வைகளை தன்னுடைய தலையின் மீது போட்டு தன்னை மூடிக்கொண்டிருந்ததனால அவர்களுடைய தலைகளில் காகங்கள் இருந்ததை போன்று அவர்கள் வெளியில வந்த காட்சியை நான் கண்டேன். ஒரு சிலர் கேட்பாங்க, கருப்பு என்பதற்கு எங்க ஆதாரம்? இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத்தில் அவர்களுடைய தலைகளில் காகம் இருந்ததை போன்ற ஒரு காட்சியை நான் கண்டேன் என்று ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி நாம் இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஆயத் இன்னொன்றையும் பார்க்கலாம். ஹதரத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், அந்த ஆயத்தில் குல்லில் முஃமினீன் வ குல்லில் முஃமினாத்தி யஹ்ஃபுதுன மின் அப்ஸாரிஹின்ன வ யஹ்ஃபுதுன ஃபுரூஜஹுன்ன வ லா யுப்தீன ஜீனத்ஹுன்ன இல்லா மா தஹர மின்ஹா வ லியத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ. இதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்று. தங்களின் ஹிமார்களை கொண்டு தங்களின் கழுத்திலிருந்து நெஞ்சு வரை உள்ள நீளமான பகுதியின் மீது போட்டுக் கொள்ளட்டும். என்னுடைய புறத்தால வராமல் கிதாபுகளில் உள்ள அதே வாசகத்தை நான் கூறுகின்றேன். தங்களின் ஹிமார்களை கொண்டு தங்களின் கழுத்திலிருந்து நெஞ்சு வரை உள்ள நீளமான பகுதியின் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று இந்த ஆயத்தில் அலா ஜுயூபிஹின்ன. ஹிமார் என்பது ஒருமை ஹுமுர் என்பது பண்மை. அவர்களுடைய ஹிமார்களை தங்களுடைய கழுத்திலிருந்து நெஞ்சு வரை உள்ள நீளமான பகுதி மீது போட்டுக் கொள்ளட்டும். இதில் ஹிமாரி என்றால், அரபு அகராதியில் ஹிமாரி என்றால் ஒரு பெண் தனது தலையையும் முகத்தையும் மூடுவதற்கு பயன்படுத்தும் ஆடை. ஒரு பெண் தன்னுடைய தலையையும் முகத்தையும் மூடுவதற்கு பயன்படுத்தும் ஆடை. இதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் புகாரியுடைய மிக முக்கியமான விரிவுரை பத்தகல் பாரி அதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் இதற்கு கூறக்கூடிய ஒரு ஆதாரம் என்ன, எங்கள் எல்லோருக்கும் தெரியும் மது. மதுக்கு அரபியில ஹம்ர், ஹம்ர் என்றால் மது. ஏன் ஹம்ர் என்று வந்தது? மதுவை அருந்துவதின் மூலமாக அவருடைய புத்தி மூடுகின்றது, மறைகின்றது. ஹஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், ஹம்ர் மனிதனின் புத்தியை மறைப்பதை போன்று ஹிமார் என்பது பெண்ணின் முகத்தை மறைக்குகின்றது. அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின் இந்த ஆயத்தின் மூலமாக அவர்களுடைய தலையையும் முகத்தையும் பயன்படுத்தக்கூடிய பொதுவான ஒரு வார்த்தையை இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்களுடைய ஆடைகளில் மேல் நிச்சயமான பகுதிகளை கிழித்து அதன் மூலம் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். அந்த ஆயத்தில் என்ற அந்த ஆயத்திற்கு முன்னால அவர்கள் தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், அதில் எது வெளியானதோ அதை தவிர. இந்த மாபஹர மின்ஹா என்பதுல ஒரு சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. மாபஹர மின்ஹா என்றால் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதை கொண்டு நோக்கம் போர்வை வெளி ஆடை, அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், எது வெளியாகி விட்டதோ அதை தவிர. வெளியானது என்றால் அவர்களுடைய போர்வை அல்லது வெளியாடை என்று ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதே கருத்தை தாபியங்கள்ல இமாம் ஹசன் பஸ்ரி, இப்னு சீரின், இப்ராஹிம் நஹ்ஈ போன்ற அந்த உலமாக்களும் அறிஞர்களும் குறிப்பிடுகின்றனர். இதற்கு மாற்றமாக அவர்களிலிருந்து வெளியானதை தவிர என்ற கருத்துக்கு ஆயத்திற்கு பதத்திற்கு ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா கூறுகின்றார்கள், முகத்தையும் இரண்டு கைகளையும் தவிர. அவர்களுடைய முழு உடலையும் மறைக்கணும், அவர்களுடைய அலங்காரங்களை வெளியில காட்டக்கூடாது, ஆனால் அதில் எது அதிலிருந்து வெளியானதோ அதை தவிர என்பதற்கு முகத்தையும் இரண்டு மணிக்கட்டு வரைக்கும் உண்ட கைகளையும் தவிர என்று ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி பெண்கள் வெளியில வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முகம் தன்னுடைய முழு உடலும் மறைக்கப்பட வேண்டும் என்பது கருத்து மாத்திரமல்ல. ஹாஃபிஸ் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா, இமாமுல் ஹரமைன், அல்லாமா ஜுவைனி போன்றவர்கள் இதை ஏகோபித்த முடிவென்றே குறிப்பிடுகின்றார்கள். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தையும் சில உலமாக்கள் ஆதரிக்கின்றார்கள். நாம் இல்லை என்று சொல்லல்ல. யாராவது முகத்தை திறந்து கொண்டு போகின்றார்களா, அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களும் மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவர்களுடைய இந்த கருத்தை ஆதாரமாக வைத்து காட்டுகின்றார். இவர்கள் இதற்கு இரண்டு ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுகின்றார். முதலாவது அபு தாவூதில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தன்னுடைய சகோதரி அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அவர்கள் மெல்லிய ஆடையை அணிந்திருந்தாங்க. நபி அவர்கள் உடனடியா அஸ்மாவை விட்டும் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டு, யா அஸ்மா அஸ்மா, ஒரு பெண் பெரியவளாகி விட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால் அவளுடைய உடலுடைய பாகங்கள் வெளியில தெரியக்கூடாது அல்லவா? முகத்தையும் இரண்டு கைகளையும் தவிரான்னு நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது புகாரியில வர ஹதீஸ்,
ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஃபதில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாஅல நபியுடைய வாகனத்திலேயே பின்னால் அமர்ந்திருந்தார்கள். ஒரு பெண்மணி நபியிடத்தில் வந்து ஃபத்வா கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நபிக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த பெண்ணை ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃபஜாஅத் இம்ராத்துன் மின் ஹஸ்அம் ஃபஜஅலல் ஃபத்லு யன்துரு இலைஹா. ஃபத்லு இப்னு அப்பாஸ் அந்த பெண்ணை பார்க்கறாங்க, வதந்துரு இலை, அந்த பெண்ணும் இவரை பார்க்கறாங்க. நபி அவர்கள் உடனடியா மெதுவா பின்னால கையை விட்டு ஹஜரத் ஃபத்லு இப்னு அப்பாஸுடைய முகத்தை மறுபக்கமாக திருப்பி விட்டார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து முகம் மூடணும் என்றிருந்தால் அந்த பெண் முகத்தை மூடி வந்திருப்பாள். அந்த பெண் முகத்தை மூடல்ல, அதனால முகத்தை திறக்கலாம் என்று கூறக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். ஆனால் முகத்தை கண்டிப்பாக மூட வேண்டும் வாஜிப் என்று கூறக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் கிட்டத்தட்ட 15-20 மேற்பட்ட ஹதீஸ். நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால ஒரு 3-4 ஹதீஸ்களை மாத்திரம் பார்க்கலாம். முதலாவது ஹதீஸ் அபு தாவூத் புகாரி நசை போன்ற கிரந்தங்கள்ல நபி அவர்கள் சொன்னார்கள், லா தன்தகிமுல் மர்அத்துல் முஹ்ரிமா வலா தல்பசுல் கஃபாஜீன். இஹ்ராமுடன் இருக்கக்கூடிய பெண்மணி அவள் நிகாப் முகத்திரை அணியவும் கூடாது, தன்னுடைய கைக்கு அந்த சொக்ஸும் அணிய வேண்டாம். இந்த ஹதீஸ உலமாக்கள் கூறுகின்றார்கள், சும்மா நேரத்தில் முகத்தை மூடி இருந்து சும்மா நேரத்தில் கை க்ளோஸ் போட்டா தான் இஹ்ராமுடைய வேலையில அணிய வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லி இருப்பார்கள். சும்மாவே அணியாமல் இருந்தால் இஹ்ராமுடைய வேலையில முகத்தை மூடாதீங்கன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, உங்களோட கைக்கு க்ளோஸ் போடுங்கன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அது இஹ்ராமுடைய வேலையில நாங்க நபி அவர்களுடன் இருந்தோம், இஹ்ராமுடன் இருந்தோம், எங்களை கொண்டு வாகனக்காரர்கள் கடந்து போனா சதலத் இஹ்தானா ஜில்பாபா மின் ரஸ்ஹா அலா வஜ்ஹிஹா, எங்களில் உள்ள பெண்மணிகள் அவங்களோட ஜில்பாப தலையிலிருந்து முகத்துல போட்டு மூடிக்கொள்வாங்க. ஃபைதா ஜாவஸ்னா, எங்களை கடக்க கூடியவர்கள் கடந்து போனா கஷப்னாஹா, நாம் முகத்தை திறந்து கொள்வோம். இஹ்ராமுடைய வேலையில கூட நீங்க பாப்பீங்க, அரபு நாட்டில் உள்ள அநேகமான பெண்மணிகள் முகத்தை துறக்கறல்ல ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வேலையில. அவர்களுடைய கருத்து என்ன, இஹ்ராமுல அன்னி ஆண்களுக்கு முன்னால முகத்தை திறக்கல, முகத்தை மூடணும் என்று இந்த ஹதீஸை வைத்து. மூணாவது ஒரு ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்மணிகள் ஈத் தொழுகைக்காக வேண்டி வெளியாகி ஈத் தொழுகிற இடங்களுக்கு செல்லுங்க. அப்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தானாலா யகூனு லஹா ஜில்பாப், எங்களில் ஒரு பெண்மணிக்கு ஜில்பாபே இல்ல, நாங்க என்ன செய்ய? நபி அவர்கள் சொன்னார்கள், அவளுடைய ஒரு சகோதரி அவளுடைய ஜில்பாபை கொடுத்து இவருக்கு உதவி செய்யட்டும். பெருநாள் என்றது ஆக முக்கியமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியுடைய இடம். பெருநாளைக்கு மாத்திரம் உங்களுக்கு அனுமதி, நீங்க ஜில்பாப் இல்லாம போங்கன்னு சொல்லல. இந்த பெண்மணிக்கு மற்ற சகோதரி உதவி செய்யட்டும். ஏன், எங்க வாராங்க? பெருநாள் தொழ வாராங்க, வேற பஜாருக்கோ ஷாப்பிங்கோ வேற எங்கே போல தொழுவதற்கு வராங்க. அந்த நேரத்திலும் மற்ற பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு ஜில்பாபை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நாலாவது ஹதீஸ், நபியுடைய ஹதீஸ், யாராவது பெருமையின் காரணமாக கரண்டைக்கு கீழால் தன்னுடைய ஆடைகளை இழுத்துக் கொண்டு வந்தால் கயாம நாளையில் அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப பெண்மணிகளுக்கும் அப்படியா? பெண்மணிகள் கீழால் அணியக்கூடாதா? அதாவது கெண்டை காலுடன் தான் அணியணுமா? நபியவங்க சொன்னாங்க, இல்ல, யுர்ஹீன ஷிப்ரன், அவர்கள் ஒரு ஷான் இன்னும் தாழ்த்தி கொள்வார்கள், ஆண்களுடைய ஆடையை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஷான் தாழ்த்தி கொள்வார்கள். சொன்னாங்க, அப்போதும் அவர்களுடைய பாதம் கால் பாதம் தெரியும். நபியவங்க சொன்னாங்க, அப்படின்னா 2 ஷான் அதிகமாக்கி கொள்ளுங்க என்று இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் கூறுகின்றார்கள். பெண்களுடைய பாதத்தை காட்ட கூட நபி அவர்கள் அனுமதிக்கல்ல. அவர்களுடைய பாதம் பாதத்தை கண்டதனால் ஆசை வராது, பாதத்தை கண்டதனால வேறு எண்ணங்கள் வராது, பாதத்தை கூட நபி அவர்கள் மறைக்க சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் இது போன்ற நிறைய ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்துத்தான் அநேகமான உலமாக்கள் எங்களுடைய 4 மதுஹபுகளுடைய இமாம்களில் 3 மதுஹபுடைய இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஃபித்னா வருமண்டா வெளியில வரும்பொழுது பெண்கள் அவர்களும் தங்களை முழுமையாக மறைக்கணும், சஹாபாக்கள் பெருங்கொண்ட கூட்டம், தபிஈன்கள் பெருங்கொண்ட கூட்டம். சமீப காலத்துல சவுதியில வாழ்ந்து வஃபாத்தான் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா, அல்லாமா நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா, மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா, அல் ஹிஜாப் என்ற கிரந்தத்துல இவர்கள் எல்லோருடைய கருத்தும் என்ன, பெண்கள் வெளியில வரக்கூடிய நேரத்துல தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு வரணும் என்பது. இந்த அளவுக்கு நான் நாசிருத்தீன் அல்பானி அவர்களுடைய ஜில்பாபுல் மர்அத்தில் முஸ்லிமா என்ற கிரந்தத்துல குறிப்பிடுகின்றார்கள். நான் என்னுடைய மனைவிய அழகான முறையில ஜில்பாப் போட்டுத்தான் வெளியில் அழைத்துக் கொண்டு போகின்றேன். என்னுடைய மகள்மார்களும் பருவ வயதை அடைந்தால் அவர்களுக்கும் இதை பழக்குவேன் என்று கூறக்கூடிய அளவுல அவர்கள் இந்த காலத்துடைய நவீன பெரும் பெரும் அறிஞர்கள், ஒரு கொள்கையில் உள்ளவர்கள் அல்ல, பல கொள்கைகள் இயக்கங்களை கொண்டவர்கள், அநேகமானவர்கள். வெளியில பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முழு உடலையும் மறைத்துக் கொண்டு வரணும் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள். எதை சொல்ல வரோம் என்றால், கடந்த 1300 வருடமாக முழு உலகத்தில் இஸ்லாமிய பெண்கள் அணிந்திருந்தத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை விட்டு தூரமாக்கி இப்பொழுது கவலை என்னண்டா முஸ்லிம்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆன்ல இதற்கு ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ்ல இதற்கு ஆதாரம் இருக்குதா, குர்ஆன்ல முகம் என்று வந்திருக்குதா, குர்ஆன்ல தலை என்று வந்திருக்குதா? முழு உலகத்தில் உள்ள பெண்மணிகள் தலையை மூடிக்கொண்டு போறாங்க. இந்தோனேஷியாவுல மலேசியால கூறுகின்றார்கள், தலையை மூடுறாங்க. தலையை மூடுங்க குர்ஆன்ல வந்து இல்ல, கழுத்தை மூடுங்க வந்திருக்கதா, நெஞ்ச மூடுங்க வந்திருக்கதா? இந்த ஆயத்துகளின் மூலமாக குர்ஆனுடைய விளக்க ஒரு விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆயத்துகளின் மூலமாக தலையையும் முகத்தையும் சேர்த்து மூடக்கூடிய ஒரு நீண்ட அறுத்தம் உள்ள பதத்தை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாவித்திருக்கின்றான். மேலான பெரியார்கள் சகோதரர்களே, எங்களுக்கு என்ன ரொம்ப கவலாண்டா, பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. உண்மையில் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கல, எங்களுடைய மகா தவறு. ஆனால் எங்கட சமூகத்தில், எங்கட இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு சில முக்கியஸ்தர்கள், ப்ரொஃபஷனல்கள், படித்த மேதைகள், அவர்கள் வேறு எதையாவது படித்திருப்பாங்க, ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் ஷரியாவையும் படிக்காமல் குர்ஆன் எங்க இருக்குது, ஹதீஸ் எங்க இருக்குது என்று கேட்டா பயமாக இருக்குது. கயாம நாள்ல இவர்கள் அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? ஒன்று எனக்கு தெரியாது, இந்த மௌனமாக இருந்தா பரவாயில்லை. இது அரபு நாட்டிலிருந்து வந்தது. அரபு நாட்டில் கடந்த 20-30 வருடமாகத்தான் நம்முடைய நாட்டவர்கள் அரபு நாட்டுக்கு போறாங்க. அதற்கு முன்னால இஸ்லாமியர்கள் தலையை மூடலையா? அதற்கு முன்னால உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தன்னுடைய முகங்களை மூடலையா? அதுல ஒரு விஷயம் என்னண்டா, அரபு நாட்டுடைய கலாச்சாரம் ஓரளவு பரவாயில்லை, மேற்கத்திய கலாச்சாரத்தை விட. அந்த கலாச்சாரம் ஒரு ஒழுக்கமான கண்ணியமான கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் அதை விட பயங்கரம். நாங்கள் கேட்கின்றோம், இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை இனத்தவர்களில் உள்ள பௌத்தர்கள் பெண்மணிகளுடைய ஆடை எப்படி இருக்குது? அவர்கள் இந்த நாட்டுடைய அந்த பௌத்த கலாச்சாரத்தில் சொல்லப்படக்கூடிய ஆடைகளை அவங்க அணிகிறாங்களா? அவர்களே அந்த மதத்தை பின்பற்றல. அவர்களுடைய மதத்தில் உள்ள வினே பொத்தே என்று சொல்லக்கூடிய ஒரு பௌத்த மதத்தில் உள்ள கவிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் அந்த முது ஹாமிதுரு குறிப்பிடுகின்றார், ஆண்களுடைய ஆடை எப்படி, பெண்களுடைய ஆடை எப்படி. பெண்கள் நிறத்திலிருந்து 4 ஜான் தன்னுடைய 4 ஜானுக்கு மேலால் தான் ஆடை அணியணும். ஏன் 4 ஜான்? அதாவது 4 ஷான் அங்குளம், அதற்கு மேலால் ஆடைகளை அணியோனும் அவர் குறிப்பிடுகின்றார். அசுத்தங்கள் இருக்கலாம், வேறு ஏதாவது சேறு தகதிகள் இருக்கலாம், அதனால ரோட்டில் அசுத்தங்கள் இருக்கலாம், அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள 4 அங்குளம் உயர்த்தி கொள்ளுங்கள். அவருடைய முதுஹாமிதுருவே அவருடைய சீடர்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள், அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், அந்நிய பெண்களை பார்க்காதீங்க. ஆனந்தான் சொல்லக்கூடிய ஒரு சீடர் முதுஹாமிதுரு கேட்கிறாங்க, அந்நிய பெண்களை எங்களால் பார்க்க இயலுமா? பார்க்க கூடாது. அவர் கேட்கின்றார், சரி பார்த்துட்டா? அவர் கூறுகின்றார், சரி பார்த்தீங்க தவறு, ஆனா பேசாதீங்க. இவர் மீண்டும் கேட்கின்றார், சரி பார்த்தேன் பேசினேன், அதற்கு பின்னால் என்ன? மீண்டும் அவர் கூறுகின்றார், பார்த்ததும் தவறு பேசினதும் தவறு, ஆனால் இதற்கு பின்னால ரொம்ப கவனமாக பேசுங்க, நீங்க அந்த பெண்ணுடைய பேச்சில மயங்கி தவறுகளின் மூலம் சென்றுவிடக் கூடாது. இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மையினர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அவர்களுடைய வழிமுறைகளை அவர்களை பின்பற்றல. எங்கட சகோதரர்கள் என்ன சொல்றது, நாங்க சேரோனும் நாங்க இணைந்து வாழ்வோனும், அதுல மாற்று கருத்து இல்ல. சகவாழ்வு கட்டாயம் நிச்சயம், அவர்களோட இணையோனும் அவர்களோட சேரோனும் அவர்களோட நெருங்கோனும். அதனால இஸ்லாத்தை விட இல்லாத எங்களுக்கு, எங்கட குரான ஹதீஸ் எங்களால விட இயலாது. அல்லாஹுடைய கட்டளைகள் நபியுடைய சுன்னாக்களை விட்டு விட்டு இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றவர் சொல்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கவும், அப்படி செய்தா இன்னும் தண்டனை கூடும், இன்னும் முசீபத்துகள் கூடும், இன்னும் பிரச்சனைகள் கூடும். ஒரு சாராரை திருப்திப்படுத்த நாங்க அல்லாஹ்வை கோபப்படுத்தேனுமா? ஒரு சாராரை திருப்திப்படுத்த நபியுடைய சுன்னாக்களை விட்டுவிடேனுமா? குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், நபியுடைய உத்தரவுக்கு கட்டளைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருங்க, உலகத்தில் பெரும் சோதனைகள் உங்களுக்கு வரும், அல்லது மறுமையில மிக பயங்கரமான வேதனை வரும். நபியுடைய உத்தரவுக்கு மாற்றம் எங்களால் செய்யலாம், இஸ்லாமிய ஷரியாவ காட்டக்கூடிய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக எங்களால் நடக்கலாம். சகவாழ்வோ கட்டாயம், அவர்களுடன் இணைவோம், அவர்களோட உறவை வளர்த்துக் கொள்வோம், முக்கியஸ்தர்களை சந்திப்போம், எங்கட மார்க்கத்தை நாங்கள் விளக்குவோம். அதற்கு மாற்றமாக நாங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ள பல ஹதீஸ்களுக்கு மாற்றமாக, குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு மாற்றமாக, கடந்த 1300 வருடமாக உலகளாவிய இஸ்லாமிய பெண்மணிகள்ட்ட இருந்தது ஏதோ ஒரு சதித்திட்டத்தின் மூலமாக கலட்டிட்டாங்க. நாங்க எங்கட நாட்டுல சந்தோஷப்படும், வெளிநாட்டுகளிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் பார்த்து மாஷா அல்லாஹ் இலங்கையை பார்த்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இஸ்லாமிய ஆண்கள் பெண்களை பார்த்த ரொம்ப மனம் குளிருது. இது சும்மா வந்தது ஒன்றல்ல, இதற்கு பின்னால பாரிய முயற்சி. இந்த நல்ல சைனித்த நல்ல அடையாளத்தை விட்டுட்டு மீண்டும் அந்த பழைய அந்த அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாணத்துக்காக போக கூறுகின்றார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்கள் இந்த புத்து ஹாமிதருடைய அறிவுரைகளை எடுத்திருந்தால் இஸ்லாமியர்கள் 100 எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எடுத்து நடக்குகின்றார்கள். ஒரு சிலர் பொதுப்போக்காக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆடைகளை நடை உடைகளை பாவனைகளை ஆக்கியிருந்தா எத்தனையோ வகை வகையான பாவங்கள் இருந்து அவர்களும் அவர்களை பாதுகாக்கலாம், நாங்களும் எங்களை பாதுகாக்கலாம். சமீபத்தில் பெரிய ஒரு டைம் ஆகிருச்சு, இந்த கொஞ்ச நேரத்தில் நான் குடிச்சிடுறேன். சமீபத்தில் பெரிய ஒரு செய்தி, அந்த அம்பாறை இன்சிடென்ட் ஏற்பட்டதுன்னா அந்த கொத்து ரொட்டியில அந்த கருத்தரை மாத்திரையை கலந்து கொடுத்தார்கள் என்ற அந்த பயங்கரமான வாதம் சென்று அதற்கு பின்னால் இவ்வாறு கலக்க முடியாது என்று சொன்னார்கள். கருத்தரை மாத்திரையை கொத்துலையோ உணவிலேயோ வேறு எதிலேயோ கலந்து கொடுத்து எத்தனை பேர்களுடைய கருத்தரிக்காமல் இருந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு மாத்திரமாக 2012 எடுத்த இந்த நாட்டுடைய புள்ளி விவர அடிப்படையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 to 1000 பேர் எபோஷன் கருக்கலைப்பு செய்கின்றார்கள். ஒரு மாதத்திற்கு 30,000, ஒரு வருடத்திற்கு 360,000 பேர்கள் எபோஷன் செய்கிறார்கள். ஏன் அந்த எபோஷனை பாதுகாக்க இயலாதா? இந்த கருத்தடை மாத்திரை என்று சொல்லி வீணான வதந்திகளை பரப்பி எங்களின் மீது குற்றம் சுமத்த முடியும் உண்டா? ஒரு வருஷத்திற்கு 360,000, இது தெரியாமல், அதாவது பகிரங்கமாக தெரிஞ்சு செய்யறவங்க, தெரியாமல் ரகசியமாக செய்யறவர்களுடைய எண்ணிக்கை வேற. இந்த கருத்தடை ஏன் செய்கிறார்கள்? தவறான முறையில் அவர்கள் அரை நிர்வாணமாக, அதாவது உடம்புல பல பகுதிகள் தெரியக்கூடிய அளவுட ஆடைகளை அணிந்து வெளியிலே வந்து திரிந்து ஆண்களுடன் பழகி தவறான உறவை வைத்து அதன் மூலம் கர்ப்பமுற்று அந்த கர்ப்பத்தை கலைக்கத்தான் இந்த எமோஷன். ஒரு சில கணவன் மனைவி இருக்கலாம் வேற வேற காரணங்களுக்காக, ஆனால் அநேகமானவர்களை போஷன் செய்வது என்ன? தவறான உறவு முறை. இந்த தவறான உறவு எதனால ஏற்பட்டுருச்சு? அவர்களுடைய அரைக்குடை ஆடை ஆண்களும் பெண்களையும் சர்வசாதாரணமாக பழக்க விட்டது. அவர்களை பத்தி நாங்க பேச வரல, அவர்கள் நினைக்கிற மாதிரி வாழலாம். ஆனால் நாம் சொல்ல வருவது எங்கள் இஸ்லாமியர்கள், அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆடையின் மூலமாக எங்களை எத்துணை 100 ஆண்களும் பெண்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுடைய அபாயம் இவர்களை பாதுகாக்குது, இவர்களுடைய ஃபேஸ் கவர் இவர்களை பாதுகாக்குது, இவர்களுடைய தாடியும் இவர்களுடைய ஜுப்பாவும். சில பேரை இதை வைத்துக் கொண்டு தவறு செய்வார்கள் நாம் இல்லை என்று சொல்றல்ல, அது பயங்கரமான மிகப்பெரிய சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய தவறு. ஆனால் அநேகமான தவறுகள் இன்றைக்கு கொழும்புல குறைந்திருக்கிறது. தோற்றம் பாவங்கள் இருந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறது. பாதுகாப்பு அதிகாரிகளே சொல்றாங்க, இந்த யங்ஸ்டர் ட்ரக்ஸுக்கு பழகிட்டாங்க, அந்த இந்த தவறான பழக்கத்துக்கு பழகிட்டாங்க, அவர்களை அதிலிருந்து நீக்க எத்தனை மில்லியன் பணம் செலவழிக்கிறாங்க. ஆனால் அவர்களால் அந்த பாவத்திலிருந்து தவறுகளிலிருந்து குற்றங்களிலிருந்து வெளியில கொண்டு வர முடியல. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய சில ஆண்களையும் பெண்களையும் இந்த ஆடை பாதுகாத்திருக்கிறது என்று அது பொய்யாக ஆகாது. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இப்பொழுது பல இடத்துல பேசுறாங்க இஸ்லாத்தை பாதுகாக்கணும், இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்று ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் ஆங்காங்கே கூட்டங்களும் நடத்துறாங்க. இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக போர் செய்தவர்களில் மிக முக்கியமான ஒருவர் மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்ததனால கைதியாக பிடிக்கப்பட்டு மால்டா ஜெயில 28 மாதங்கள் அடைத்து வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் இந்தியாவுக்கு வந்து சொன்ன முதலாவது அறிவுரை என்ன? முஸ்லிம்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க இஸ்லாத்தை பாதுகாக்கணும், இஸ்லாத்துக்கு ஏதாவது வரவிடக்கூடாது, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் ஒன்றும் சிலை இல்லை. அவர் சொன்ன அதே வார்த்தை, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் என்பது சிலையொட்டி இல்லை, அதை பாதுகாப்பதற்கு ராணுவ வீரர்களோ அல்லது போர்ஸோ தேவையில்லை. இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்றா முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழுங்க, இஸ்லாமும் பாதுகாக்கப்படும், முஸ்லிம்களும் பாதுகாக்கப்படுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நாட்டில எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி தேவாண்டா அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்ற மாதிரி இஸ்லாமிய முறைப்படி நாங்க வாழணும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மதிக்கணும், நபியுடைய சுண்ணாக்களை கொச்சப்படுத்த அதை கண்ணியமாக மதித்தோம் என்றால் இதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அதோடு அடுத்த வாரம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உள்ள மிகப்பெரிய லீவு காலங்களாக இருக்குது. கடந்த காலங்களில் நம்முடைய பல சகோதரர்கள் விடுமுறையை கழிப்பதற்கு அந்த குளிர் பிரதேசங்களுக்கு செல்வார்கள். ஆனால் சென்ற மாதம் அந்த கண்டி அக்குரண அம்பாறையில் நடந்த இன்சிடென்ட் நாங்கள் மறந்துட்டாலும் அந்த பகுதி மக்கள் மறக்கல்ல, அவர்கள் இன்னும் பழைய நிலைக்கு வரல. அரசாங்கம் ஒரு 50,000 ஒரு 1,00,000 கொடுத்து என்ன செய்யலாம்? அவங்களுக்கு பல 100 கோடி அவர்களுக்கு நஷ்டம், அவர்களுக்கு இன்னும் பத்தில ஒன்று கூட கிடைக்கல. அதனால எதிர் வரக்கூடிய வாரத்துல நாங்க போற அந்த சுற்று பயணம் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லல, ஒவ்வொருவரும் உங்களோட ஃபேமிலியோட போற அந்த சுற்று பயணம் செலவையில 1,00,000 2,00,000 செலவழிக்கு இருக்கிறீங்க, அதை மாத்திரம் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு அனுப்பினீங்க. அந்த ஓரளவாவது அவர்கள் இழந்ததுல கொஞ்சத்தையாவது அடைந்து கொள்வாங்க. அதை விட முக்கியமான ஒன்று என்ன, கடந்த காலங்கள்ல நடந்த இந்த அனர்த்தம் எங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட தாக்குதல் இருக்கிறது, இது முழு நோக்கம் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமலாக்கணும், அதை அழிக்கணும், அதில் குறைவை ஏற்படுத்தணும் என்று சொல்லி அவர்கள் செய்தது தான். அதனால நாங்கள் இப்படி செய்தோம் என்றால் அவர்களுடைய பொருளாதாரத்திலும் கொஞ்சம் அதிகுளும். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல, சென்ற மாதம் எங்களுடைய சகோதரர்கள் அடித்து நொறுக்கப்பட்டாங்க, அவர்களுடைய கடைகள் வீடுகள் அடிக்கப்பட்டது, அதனால் எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இருந்தே சுற்று பயணம், அதனால் நாங்க போகலான்னு சொல்லி நாங்க கொஞ்சம் எங்களை நிறுத்தினோம் என்றா மறு மிகப்பெரிய அடி பொருளாதாரத்துல. இப்ப அதனுடைய வழி அவர்களுக்கும் விளங்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க ஒற்றுமையோட வாழணும், சகவாழ்வோடு வாழணும், மாற்று மதத்திலே உள்ளவர் விளக்குவோம், சிங்கள பாஷையையும் நாங்க படிப்போம், அதன் மூலம் அவர்களுடன் இன்னும் நெருங்கி நாங்க இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைப்போம். அந்த அடிப்படையில் நாங்க வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, மணி மக்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டில் பர்மாவோட சிரியாவோட நம்முடைய நாட்டில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் மாத்திரம் தாக்கப்படுகின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களை நீயே பாதுகாப்பாயாக, சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. இன்னும் அச்சத்துடன் நீதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அச்சமற்ற பயமற்ற அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இழந்ததை விட சிறந்ததை தருவாயாக. இந்த நாட்டில் அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் விருதோஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மதுக்கே யா ரஹ்மர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.